வணக்கம். உவா மாகாண கல்வி அமைச்சு மற்றும் உவா சமூக வானொலியின் கல்வி நிகழ்ச்சியினூடாக கத்தோலிக்க திருமறை பாடத்தினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் அப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியை ஜெசிந்தா டொமினியன். வணக்கம் பிள்ளைகள். வழமை போலவே இன்றைக்கும் நாங்கள் ஒரு புது பாடத்தினூடாக, அதாவது பாடம் 17, அதாவது உங்களுடைய பாட புத்தகங்கள் உங்கள் அருகில் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுடைய பாட புத்தகங்கள் குறிப்பு புத்தகங்களை எடுத்து வைத்துக் கொண்டு பாடத்திற்கு நாங்கள் ஆயத்தமாகுவோம். வழமையாகவே நாங்கள் ஒவ்வொரு பாடத்தினூடாக நாங்கள் எங்களுடைய திரு அவையிலே இருக்கின்ற ஒவ்வொரு கட்டங்களை நாங்கள் பாடத்தினூடாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதே போல் அதனுடைய இன்னொரு கட்டமாக இன்று நாங்கள் தரம் 11 17 பாடத்தை நாங்கள் கற்கப் போகின்றோம். பிள்ளைகள் அனைவரும் உற்சாகமாக இந்த பாடத்தோடு இணைந்து கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். சரி, பொதுநிலையினர் மறைத்தூது பணி. பொதுநிலையினர் மறைத்தூது பணி. பிள்ளைகளுக்கு இந்த தலைப்பினை நாங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஏற்கனவே நாங்கள் பொது குருத்துவம், பணி குருத்துவம் என்று குருத்துவத்திலே நாங்கள் இரண்டு வகையான குருத்துவ நிலைகளை நாங்கள் படித்திருக்கின்றோம். அதில் நாங்கள் இன்று பொது நிலையினர் மறைத்தூது பணி. பொது நிலையினர் என்னும் போது எங்களுக்கு தெரியும் பிள்ளையில், இறை மக்களாகிய நாங்கள் எல்லோருமே பொது நிலையினர். இறை மக்களாகிய நாங்கள் எல்லோருமே பொது நிலையினர். அவ்வாறு நாங்கள் பார்க்கும் போது இங்கே உங்களுடைய பாட புத்தகத்திலே உங்களுக்கு தெரியும் ஒரு அழகான படம் ஒன்று கொடுத்திருக்கின்றார்கள். அதிலே நிறைய விடயங்களை எழுதி அதிலே இலக்கங்கள் இட்டு, முதலாவது இலக்கமாகவே மரியாயின் சேனை, தூய வின்சென்ட் டி போல் சபை, இயேசு கிறிஸ்துவின், அவ்வாறு நிறைய சபைகளினுடைய நோக்கங்களையும் பணிகளையும் அந்த ஆலயத்தை சுற்றி போடப்பட்டு இருக்கின்றது. அப்ப இந்த படங்களை நீங்கள் பார்க்கும் போது உங்களால் இலகுவாக நீங்கள் தீர்மானிக்க முடியும், ஒரு ஆலயத்தின் கட்டு, அதாவது கட்டுக்கோப்பான ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்கு தனியொரு இயக்கத்தினால் மட்டுமல்லாமல் இந்த எல்லா இயக்கங்களும், ஆலயத்தினுடைய பாடகர் குலாம், கத்தோலிக்க மறைப்பாடசாலை, திருப்பாலத்துவ சபை, இவ்வாறு நிறைய இயக்கங்கள், நிறைய குழுமங்கள் ஒன்று சேர்ந்துதான் ஒரு பங்கினையோ ஒரு ஆலயத்தினையோ நாங்கள் கட்டியெழுப்ப முடியும். அவ்வாறு இயங்கும் போதுதான் எங்களுடைய திரு அவையின் ஒரு பகுதியான எங்களுடைய பங்கினுடைய ஆன்மீக வளர்ச்சி முன்னோக்கி செல்லும். இவ்வாறு நாங்கள் பார்க்கும் போது பிள்ளைகள், இன்றைய நாங்கள் பாடத்திலே இங்கு நீங்கள் பாட புத்தகத்தை அருகிலே வைத்துக் கொண்டு பொது குருத்துவம், பணி குருத்துவம் என்று இரு வகையான பிரிவுகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இன்றும் அதனை நாங்கள் மேலோட்டமாக பார்த்தோம் என்று சொன்னால், பொது குருத்துவம் திருமுழுக்கினூடாக கிறிஸ்தவர்களாகிய எல்லோருக்கும் கிடைக்கின்றது. திருமுழுக்கினூடாக ஒவ்வொருவரும் குருத்துவம் என்ற திருவருட்சாதனத்தை நாங்கள் பெறுகின்றோம். அவ்வாறு பெறும்போது அந்த குருத்துவ பணி எங்களுடையதாகின்றது. ஆக இந்த பொது குருத்துவத்தில் இருந்து பணி குருத்துவம் எவ்வாறு நாங்கள் அதை பிரித்து எடுப்போம் என்று பார்த்தால், பணி குருத்துவம் குருத்துவம் என்ற விசேட விதமான ஒரு திருவருட்சாதனத்தின் மூலமாக மறைப்பணியை ஏற்றுக்கொண்டு அதற்காக விசேடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்காக வழங்கப்படுகிறது. ஆக பொது குருத்துவம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், கத்தோலிக்க மக்களாகிய நாங்கள் திருமுழுக்கினூடாக பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். பணிக்குருத்துவம் பணிக்காக அழைக்கப்பட்ட குருக்கள் விசேடமான ஒரு திருவருட்சாதனம் மூலமாக பெறுகின்றார்கள். இதிலே உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். பொது குருத்துவத்தை பெற்ற அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும், அது அருட்பணியாளர்களாக இருக்கலாம், பொதுநிலையினராக இருக்கலாம், குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாகவும் இருக்கலாம், எல்லோருக்கும் பொதுவாக பொது குருத்துவத்தின் வழியாக, அவ்வாறாயின் திருமுழுக்கின் வழியாக முக்கியமான 3 பணிகள் ஒப்படைக்கப்படுகின்றது. எத்தனை பணிகள்? 3 பணிகள் ஒப்படைக்கப்படுகின்றது. முதலாவது பணியாக பிள்ளைகள், மேய்ப்பு பணி. முதலாவது மேய்ப்பு பணி. இரண்டாவதாக குருத்துவ பணி. வெரி குட், குருத்துவ பணி. இரண்டாவது குருத்துவ பணி. மூன்றாவது இறைவாக்கு பணி. ஓகே, இறைவாக்கு பணி. ஆக மேய்ப்பு பணி, குருத்துவ பணி, இறைவாக்கு பணி. இது இந்த மூன்றும் ஒரு கத்தோலிக்கனுக்கு திருமுழுக்கின் மூலமாக பொது குருத்துவம் என்ற அருளடையாளத்தின் மூலமாக கிடைக்கின்ற ஒன்று. ஆக பொது நிலையினர் இறை திட்டத்திற்கு ஏற்ப, அதாவது இறைவனுக்கு ஒரு திட்டம் இருக்கின்றது, அந்த இறை திட்டத்திற்கு ஏற்ப உடல் அல்லது உலகியல் சார்ந்த காரியங்களை, அதாவது எங்களுடைய இந்த உலக காரியங்களை நாங்கள் இந்த பணியின் மூலமாக ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு அல்லது எங்களுடைய ஆன்மீக ஆட்சியை சரியாக நிர்ணயித்துக் கொள்வதற்காக இந்த மீட்பு பணிகள் மூவிதமாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றது. மீட்பு பணிகள் மூன்று விதமாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பணியை நோக்கி வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பணியை நோக்கி நாங்கள் செல்கின்றோம். அவ்வாறு ஒரு தூது பணியை தான் நாங்கள் இந்த பொது குருத்துவத்தினூடாக பெற்றிருக்கின்றோம். ஆக பிள்ளையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குருத்துவம் என்ற ஒரு அருட்சாதனம், அருள் அடையாளம் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் என்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் இல்லற அப்போஸ்தலிக்கர்கள் என்று விசேட விதமாக அழைக்கப்படுகின்றோம். இல்லற அப்போஸ்தலிக்க பணிகள், அதாவது இல்லறத்திலே இருந்து கொண்டு அப்போஸ்தலத்துவத்திலே நாங்கள் பங்காளராக ஆகின்றோம். இதைத்தான் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கூட பின்வருமாறு ஒரு கூற்றினை கூறி நிற்கின்றது. அது என்ன கூற்று? தம் அறிவு தகுதி மேன்மைக்கேற்ப, அறிவு தகுதி மேன்மைக்கேற்ப திருச்சபையின் நலனை சார்ந்தவற்றில், திருச்சபைக்கு என்னென்ன நலன்கள் இருக்கின்றது, நாங்கள் எதை செய்தால் திருச்சபை வளர்ந்து திருச்சபைக்கு ஒரு நலன் தேடித்தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை அறிந்து தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க அவர்களுக்கு உரிமையுண்டு. யாருக்கு உரிமையுண்டு? பொதுநிலையினராகிய எமக்கு உரிமையுண்டு. திருச்சபையிலே அதனுடைய நலனிலே நாங்கள் பங்காளராக இருக்க எங்களுக்கு உரிமையுண்டு. சில வேளைகளில் அது அவர்களது கடமையும் கூட ஆகின்றது. கட்டாயமாக திருச்சபையிலே பணியாற்றுகின்ற அருட்பணியாளர்கள் மட்டும்தான் திருச்சபையின் அல்லது திரு அவையினுடைய பணிகளிலே வேலைகளிலே ஈடுபட வேண்டும் என்று இல்லை. கட்டாயம் பொது குருத்துவத்திலே இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பிள்ளைகள் எங்களுடைய பணியை கடமையாக நினைத்து எங்களுடைய பங்கு ஆலயங்களுக்கும் திரு அவைக்கும் செய்ய வேண்டியது எங்களுடைய ஒவ்வொருவருடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. இந்த தலையாய கடமையாகத்தான் எங்களுடைய இரண்டாம் வத்திக்கான் சங்கமும் இதனை வலியுறுத்தி கூறுகின்றது. அந்த வகையிலே பிள்ளையில் திருச்சபையினுடைய பங்கு அல்லது திரு அவையினுடைய முன்னேற்றத்திற்காக பொது நிலையினர் அல்லது பொது குருத்துவத்திலே இருக்கின்ற அனைவருக்கும் மறைத்தூது பணியில ஈடுபடுவதற்கு நிறைய அமைப்புகள் அல்லது நிறைய குழுமங்கள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பங்கிலே இருக்கின்ற மறைத்தூது, அதாவது மறைக்காக முன்னேற்றகரமாக செயற்படுவதற்கு என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். உதாரணத்துக்காக நீங்கள் மறைப்பாடசாலைகளுக்கு போவீர்கள், இருக்கின்றதா? ஓகே, உங்களுடைய பங்கிலே மறைப்பாடசாலைகள் இருக்கும், மரியாயின் சேனை இருக்கும். ஓகே, இன்னும் நிறைய சபைகள் இருக்கும். திருப்பாலத்துவ சபை இருக்கலாம், இயேசுவின் திருஹிருதய சபை என்று இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொரு பல்வேறு விதமான சபைகள் குழுமங்கள் இயங்கும். இது எல்லாம் எங்களுடைய பொது குருத்துவத்தை மேன்மைப்படுத்துவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட குழுமங்கள். உதாரணமாக இன்று நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு விதமான குழுமங்கள், அதாவது திரு அவையிலே எங்களுடைய பொது குருத்துவத்தில் நாங்கள், அதாவது பொது குருத்துவத்திலே நாங்கள் என்னென்ன குழுமங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றது, அந்த குழுமங்கள் வாயிலாக என்னென்ன பணிகள் செய்யவிருக்கின்றது என்று உதாரணமாக ஐந்து குழுமங்களை பற்றி நாங்கள் இங்கு பார்க்க போகின்றோம். எத்தனை குழுமங்கள்? ஐந்து. முதலாவது கத்தோலிக்க மறைப்பாடசாலை, உங்களுடைய பங்கிலே இருக்கின்றதா? ஓகே, எல்லா பாடசாலைகள், எல்லா மறைப்பாடசாலைகளிலும் அல்லது எல்லா பங்கு ஆலயங்களிலும் கத்தோலிக்க மறைப்பாடசாலை கட்டாயமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அது கட்டாயமாக வரவேற்கத்தக்கது. ஆக கத்தோலிக்க மறைப்பாடசாலை, மரியாயின் சேனை, இயேசுவின் திருஹிருதய சபை, இளம் கத்தோலிக்க மாணவர் இயக்கம், தூய வின்சென்ட் டி போல் சபை, இவ்வாறு நாங்கள் இந்த பொது குருத்துவத்திலே பங்கு வகிக்கின்ற குழுமங்களை நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். இது தவிர நிறைய குழுமங்கள் இருக்கின்றது பிள்ளையில். நாங்கள் இங்கே பாடத்திலே நாங்கள் ஐந்து குழுமங்களை மட்டும் நாங்கள் பிரித்தெடுத்து இன்று நாங்கள் அதை மிகவும் ஆழமாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கத்தோலிக்க மறைப்பாடசாலை நாங்கள் முதலாவதாக எடுப்போம். 5 குழுமங்களை பற்றி பார்க்க போகின்றோம். அதிலே முதலாவது கத்தோலிக்க மறைப்பாடசாலை. இறைவாக்கு பணியின் பிரதான பணியாக விளங்குவது மறையை அறிவித்தல் ஆகும். ஜீசு இன்றைக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பே அவர் கூறினார், நீங்கள் உலகின் கடையெல்லை வரைக்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று. ஆக கத்தோலிக்கருடைய மிக பிரதான தலையான கடமையாக இருப்பது மறையை அறிவிக்குதல், மறையை ஏனையவர்களுக்கு அறிவித்தல், எங்களுடைய மறையை ஏனையவர்களுக்கு அறிவித்தல். வார்த்தையாக மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு அளிக்க வேண்டும். மறையை அறிவித்தல் என்பது குருக்கள் துறவிகளின் பணிகள் மட்டுமல்ல, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன், மறையை அறிவித்தல் அல்லது திரு அவையின் பணிகள் இது அனைத்தும் தனி ஒரு பொதுநிலையினராக அல்லது ஒரு பங்கினுடைய அருட்பணியாளரால் மட்டும் நிறைவேற்றக்கூடியதொன்று அல்ல, பொதுநிலையினராகிய எங்கள் எல்லோருடைய கடமை. இதன் அடிப்படையிலேதான் கத்தோலிக்க மறைப்பாடசாலை என்ற ஒன்று உருவாகின்றது. ஆக இந்த ஒவ்வொன்றினுடைய, உதாரணத்துக்கு நாங்கள் இப்பொழுது 5 குழுமங்களை பார்க்கின்றோம், இந்த 5 குழுமங்களினுடைய குறிக்கோள் என்ன, எதற்காக இந்த குழுமங்கள் உருவாக்கப்பட்டது என்று பார்ப்போமானால், முதலாவது கத்தோலிக்க மறைப்பாடசாலை எதற்காக உருவாக்கப்பட்டது என்ற ஒரு வினா எழுப்புவோமாக இருந்தால், முதலாவது குறிக்கோள், கத்தோலிக்க மறைப்பாடசாலையினுடைய முதலாவது குறிக்கோள் என்னவென்று பார்த்தால், இயேசு கிறிஸ்துவினால் இவ்வுலகில் ஆரம்பிக்கப்பட்ட பணியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதன் மூலம் இவ்வுலகில் இறையரசை பரப்புதல். அதுதான் முதலாவது கத்தோலிக்க மறைப்பாடசாலையினுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு பணியை இந்த உலகத்திலே ஏற்படுத்தினார், அதை முன்னெடுத்து செல்பவர்களாக அவருடைய சாயலாக இருக்கின்ற நாங்கள் இறையரசை பரப்ப வேண்டும். இதுதான் முதலாவது கத்தோலிக்க மறைப்பாடசாலையினுடைய குறிக்கோள். கத்தோலிக்க மறைப்பாடசாலையின் குறிக்கோளாக இரண்டாவது குறிக்கோளாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கிறிஸ்து இயேசுவோடு ஒரு ஆழ்ந்த உறவை ஏற்படுத்திக் கொள்வது ஒரு பிரதான நோக்கமாக காணப்படுகின்றது. அதாவது கத்தோலிக்க மறைப்பாடசாலைக்கு போகின்ற எங்களுக்கு கிறிஸ்து இயேசுவோடு ஒரு நெருக்கமான உணர்வு ஏற்படும், ஒரு அன்பு, ஒரு உறவு, ஒரு அனுபவ பகிர்வு ஒன்று ஏற்படுவதற்கு ஏதுவான ஒரு சந்தர்ப்பமாக இந்த கத்தோலிக்க மறைப்பாடசாலையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகின்றோம். இது ஒரு பிரதான குறிக்கோள் இந்த மறைப்பாடசாலை உருவாகுவதற்கு. அடுத்ததாக இந்த கத்தோலிக்க மறைப்பாடசாலையின் ஊடாக விழுமியங்கள் நிறைந்த கத்தோலிக்க சிறார்களை பயிற்றுவிக்க கூடியதாக இருக்கும். அதற்காகவே கத்தோலிக்க மறைப்பாடசாலை உருவாக்கப்பட்டது. ஆக கத்தோலிக்க மறைப்பாடசாலைகளுக்கு வரும் பிள்ளைகளுக்கு ஒரு தூய, ஒரு சிறந்த, ஒரு ஆரோக்கியமான ஒரு விழுமிய பண்புகளை அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்ற கருத்தினூடாக இந்த கத்தோலிக்க மறைப்பாடசாலையின் குறிக்கோள்கள் அமைகின்றது. ஆக கத்தோலிக்க மறைப்பாடசாலை என்றால் என்ன, அதனுடைய குறிக்கோள்கள் யாவை என்று வினவினால் உங்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பிள்ளைகள். ஆக குறிக்கோள் இவ்வாறு இருக்கும் போது கத்தோலிக்க மறைப்பாடசாலை எவ்வாறான பணிகளை சமூகத்திற்கு செய்கின்றது, என்னென்ன பணிகளை திரு அவைக்கு செய்கின்றது என்று பார்த்தால், உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாரந்தோறும் திருப்பலிக்கு செல்கின்றீர்கள். திருப்பலி முடிந்தவுடனோ அல்லது திருப்பலிக்கு முதலோ நீங்கள் மறைப்பாடசாலையிலே பங்கு பெற்றிருக்கிறீர்கள். அவ்வாறு இருக்கும் போது நீங்கள் பங்கு கொள்ளும் அல்லது நீங்கள் உங்களால் நிறைவேற்றப்படுகின்ற பணியைத்தான் இங்கு நாங்கள் கத்தோலிக்க மறைப்பாடசாலையின் பணி என்ற தலைப்பிலே பார்க்கின்றோம். ஆக இதனூடாக உங்களுக்கு வினாக்கள் வருமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை வைத்தே நீங்கள் விடையெழுத முடியும். இப்பொழுது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அல்லது மறைப்பாடசாலைக்கு செல்லும் போது என்னென்ன பணிகளை செய்வீர்கள், அதாவது மறைப்பாடசாலைகளை கிறிஸ்தவ விழுமியங்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள், அது முதலாவது பணியாக இங்கு இருக்கின்றது. முதலாவது பணியாக இங்கு குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால், வாரம் தோறும் மறைப்பாடசாலைகளை நடாத்தி மாணவர்களை கிறிஸ்துவை பின்பற்ற செய்தல் தான் முதலாவது பணியாக இருக்கிறது. அப்ப நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் தானே, அதனால் அதனையே நாங்கள் முதலாவது பணியாக எடுக்கின்றோம். இரண்டாவது பணியாக தினம் ஒன்றை நடாத்தல், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மறைப்பாடசாலைகளுக்காக கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை என்று நாங்கள் நிர்ணயிக்கப்படாவிட்டாலும் ஏதாவது ஒரு தினத்தை நாங்கள் நிர்ணயிக்க வேண்டும். அதனை நிர்ணயித்து அதற்கான நாட்களை நாங்கள் ஒதுக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் இந்த மறைப்பாடசாலை கொண்டு செல்வதன் மூலமாக சிறப்பான தினங்களை கொண்டாடக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக திருஅவையின் கொண்டாட்டமாக இருக்கலாம், அல்லது பொதுவான அன்னையர் தினமாக இருக்கலாம், சிறுவர்கள் தினமாக இருக்கலாம். இவ்வாறான சிறப்பான தினங்களை கொண்டாடுவதற்கு சிறார்களை ஊக்குவிக்கும் பணியை கூட இந்த கத்தோலிக்க திருமறை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இருக்கின்றது. அடுத்ததாக அதனுடைய பணியாக திருவிவிலிய அறிவு போட்டியை நடத்துகின்றது. நாங்கள் இதிலேதான் கத்தோலிக்க மறைப்பாடசாலையிலேதான் நாங்கள் வேதாகம போட்டிக்கு செல்கின்றோம், ஏனைய போட்டிகளுக்கு செல்கின்றோம். இவ்வாறான போட்டிகளையும் அது செய்யும் போது அதுவும் திரு கத்தோலிக்க திருமறையின் அல்லது கத்தோலிக்க மறைப்பாடசாலையின் ஒரு பணியாக அமைகின்றது பிள்ளைகள். அடுத்ததாக ஒவ்வொரு வருட இறுதியிலும் மறைப்பாடசாலை பரீட்சையை நடத்துகின்றது. அதுவும் ஒரு பிரதான பணி. மறைப்பாடசாலையின் முன்னேற்றங்கள் அல்லது முன்னெடுப்புகளை அவர்கள் திட்டவட்டமாக பார்ப்பதற்கு வருட இறுதியிலே பரீட்சைகள் நடத்துவது அதன் பிரதான பணியாக இருக்கின்றது. அடுத்ததாக பணியாக பிள்ளைகள் சுய விருப்பத்துடன் முன்வந்து சாரர்களுக்கு மறைக்கல்வி வழங்குதல். அங்கு படிப்பிக்கின்ற ஆசிரியர்கள், அங்கு கல்வி வழங்குகின்ற மறை வழங்குகின்ற ஆசிரியர்கள் சுய விருப்பத்தோடும் சுய முன்னாயத்தத்தோடும் வந்து பிள்ளைகளுக்கு மறையை என்ன செய்து சொல்கிறார்கள், பணியை நிறைவேற்றுகின்றார்கள். இதனையும் நாங்கள் பிரதான பணியாக எடுக்கலாம். அடுத்ததாக மறை ஆசிரியர்களின் அறிவை காலத்திற்கு ஏற்றவாறு வளர்த்தல், அதுவும் திருஅவையின் ஒரு பிரதான பணியாக இருக்கிறது. மறை ஆசிரியர்களுக்கு ஏனைய கத்தோலிக்க மறைப்பாடசாலையின் பணிகளை வரிசைப்படுத்துக என்று கேட்கும் போது அதிலே நாங்கள் இன்னொரு விடயத்தை உள்வாங்கிக் கொள்ளலாம். தேசிய மறையாசிரியர் பரீட்சைக்கான மறையாசிரியர்களை ஆயத்தம் செய்கிற விடயம் கூட மறை பாடசாலையிலே தான் நாங்கள் முன்னெடுக்கின்றோம். ஆக மறையாசிரியர்கள் மறைக்கல்வி பிள்ளைகளுக்கும் பரீட்சைகள் நடத்தப்படுகின்றது. அதே வேளை நாடளாவிய ரீதியிலே மறையாசிரியர்களுக்கென சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு பரீட்சைகள் நடத்தப்பட்டு அவர்களுடைய தேர்ச்சியினை மேம்படுத்தும் முகமாக பரீட்சைகள் வழங்கப்படுகின்றது. இவ்வாறான அனைத்து விடயங்களும் கத்தோலிக்க மறைப்பாடசாலையினுடைய பணிகள் பிள்ளை. ஆக கத்தோலிக்க மறைப்பாடசாலையின் குறிக்கோள் என்ன, அதனுடைய பணிகள் என்ன, அவ்வாறு கேட்கும் போது உங்களுக்கு தெளிவான ஒரு விடையை அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆக நாங்கள் ஏற்கனவே நாங்கள் 5 விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம் என்று சொல்லியிருந்தேன். ஆக 2வது விடயமாக உங்களுடைய பங்கிலே இருக்கும் என்று நினைக்கின்றேன். மரியாயின் சேனை. மரியாயின் சேனை என்று நாங்கள் பார்க்கும் போது திருச்சபையிலே பொதுநிலையினரால் அவர்களுக்காகவே என்ன செய்தார்கள், உருவாக்கிய ஒரு சபைத்தான் மரியாயின் சேனை. இந்த சபை திரு பிராங்க்டன் என்பவரால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. யாரால் ஆரம்பிக்கப்பட்டது பிள்ளைகள், பிராங்க்டப் என்பவர் தான் இந்த சபையை, இந்த மரியாயின் சேனை என்ற சபையை ஆரம்பிக்கின்றார். இது பொது நிலையினருக்காக மரியன்னையின் பரிந்துரையோடு, அதாவது மரியன்னையின் ஒரு பரிந்துரையோடு அவருடைய வேண்டுதலுக்கு அமைய திருச்சபை தலைவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் செயற்படும் புனிதத்தன்மை வாய்ந்த ஒரு திருத்தூது பணி. இது இந்த மரியாயின் சேனை இன்றைய கிறிஸ்தவ உலகில் எங்கும், அதாவது எல்லா இடங்களிலும் இருக்கின்ற ஒரு சபையாக இருக்கின்றது பிள்ளைகள். அடுத்ததாக பிள்ளைகள், இதனுடைய நாங்கள் கத்தோலிக்க மறைப்பாடசாலையின் குறிக்கோள் என்ன என்று பார்த்தோம், அதனுடைய பணி என்ன என்று பார்த்தோம். அதே போலவே திரு மரியாயின் சேனையினுடைய குறிக்கோள், அதனுடைய பணி என்னவென்று நாங்கள் பார்க்கப் போகின்றோம். மரியாயின் சேனையினுடைய குறிக்கோள் என்னவென்று பார்த்தால், கிறிஸ்து நாதரை சந்தித்து அவரை அறிந்து கொண்டு தூய வாழ்க்கை வாழுதல். கத்தோலிக்க மறைப்பாடசாலையின் பணிகளை நாங்கள் பார்க்கும் போதும், குறிக்கோள்களை பார்க்கும் போதும், ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒவ்வொரு வேறுபாடுகளை நீங்கள் இனம் கண்டு அதனை அட்டவணைப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய கல்வி செயற்பாட்டிற்கு இலகுவாக இருக்கும். மனனம் செய்வதற்கோ அல்லது உங்களுடைய பாடங்களை மேற்கொண்டு செல்வதற்கோ இலகுவாக இருக்கும். இதில் இருக்கின்ற 5 விடயங்களையும் நீங்கள் ஒரு அட்டவணையிலே போட்டு அந்த அட்டவணையிலே ஒவ்வொரு சேனை, அதாவது மரியாயின் சேனை, கத்தோலிக்க மறைப்பாடசாலை, இவ்வாறு அந்த குழுமங்களை வரிசைப்படுத்தி அட்டவணையின் மறுபக்கத்திலே குறிக்கோள் பணி என்ற ரீதியிலே நீங்கள் போடுவீர்களாக இருந்தால் அட்டவணை ஒரே பார்வையில் பல விடயங்களை நீங்கள் உற்றுநோக்கக்கூடியதாக இருக்கும். மரியாயின் சேனனுடைய குறிக்கோளாக நாங்கள் பார்க்கின்றோம் கிறிஸ்துநாதரை சந்தித்து அவரை அறிந்து கொண்டு தூய வாழ்க்கை வாழ்றது. அதாவது கிறிஸ்துநாதரை நாங்கள் மரியாயின் சேனைக்கு நீங்கள் சென்று அதிலே நீங்கள் பங்குதாரராக இருப்பீர்களாக இருந்தால் அங்கே ஒரு இறை பிரசன்னம் இறை சந்திப்பு இடம்பெறும். அதே நேரம் ஒரு மரியாளினுடைய வாழ்வை எந்த அளவுக்கு நாங்கள் முன்மாதிரியாக கொண்டு வாழலாம் என்ற ஒரு முன்மாதிரிகையும் எங்களுக்கு கிடைக்கும் பிள்ளையில். இரண்டாவது குறிக்கோளாக மரியன்னையை முழுவதுடன், அதாவது மரியாயின் சேனையின் குறிக்கோள்கள்ல இரண்டாவது குறிக்கோள்களாக நாங்கள் பார்க்கும் போது மரியன்னையை முழு மனதுடன் அன்பு செய்து அவரை உலகிற்கு அறிமுகம் செய்து அர்ப்பணிப்புடன் தெளிவான குறிக்கோளுடன் வாழுதல். இன்றைய உலகத்திலே எங்களுக்கு மரியன்னையினுடைய பாதுகாப்பு அரவணைப்பு எங்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து மரியன்னையை அன்பு செய்து அவளுடைய அடிச்சுவட்டிலே நடந்து அவளுடைய அந்த தூய வாழ்வை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ளுவது இந்த தூய மரியன்னையின் சேனையில இருந்து நாங்கள் பெற்றுக் கொள்ளுகின்ற இன்னொரு குறிக்கோள் பிள்ளையில். அடுத்ததாக செபத்தினாலும் செயலினாலும் தனது ஆன்மீக வாழ்வை உறுதி, அதாவது எங்களுடைய செபங்களாலும் எங்களுடைய அன்றாட ஆன்மீக செயல்களினாலும் ஆன்மீக வாழ்வை உறுதி உள்ளவன். இன்றைக்கு பிள்ளையில் நிறைய பேர் நீங்க ஜிம்முக்கு போவீர்கள் அல்லது ஏதாவது உங்களுடைய உடலை வலுப்படுத்துவதற்கு பல்வேறு விதமான நீங்கள் வழிமுறைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னெடுத்து செல்வீர்கள். ஆனால் எங்களுடைய ஆன்மா சரியாக இருக்கின்றதா, எங்களுடைய ஆன்மா பலமாக இருக்கின்றதா, உறுதியாக இருக்கின்றதா என்பதையும் நாங்கள் அடிக்கடி நாங்கள் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு ஆன்மாவை வலுப்படுத்துகின்றதற்கு உதவுகின்ற ஒரு சபையாக மரியாயின் சேனை சபை அமைகின்றது. அடுத்த குறிக்கோளாக பிள்ளையில் மரியாயின் சேனையின் உயர்ந்த குறிக்கோளாக அமைகின்றது மறைத்தூது பணிக்காகவும் அதன் பிரதான நோக்கமாகிய ஆன்ம ஈடேற்றத்திற்காகவும் செயற்படுதல். உதாரணமாக உடல் சார்ந்த ஆன்ம காரியங்கள், ஆன்மா சார்ந்த காரியங்கள் என்று நாங்கள் விடயங்களை படித்திருக்கின்றோம். அவ்வாறான இரக்க செயல்களை இந்த மரியாயின் சேனையினூடாக நாங்கள் செய்து கொள்ள முடியும். இவை அனைத்தும் மரியாயின் சேனையினுடைய குறிக்கோள்களாக அமைகின்றது. ஆக குறிக்கோள்கள் இவ்வாறு இருக்கும் போது இப்ப மறைப்பாடசாலையிலே நாங்கள் நிறைய பணிகளை ஆற்றுகின்றோம். அதே போல் மரியாயின் சேனையிலே என்ன பணிகள் ஆற்றுகின்றார்கள், என்ன அதிலே என்ன வேலை செய்கின்றார்கள் என்று உங்களிடம் யாராவது வினவினால் அல்லது பரீட்சையிலே கூட உங்களுக்கு வினாக்களாக எழுப்பப்பட்டாலும் இவ்வாறான விடைகளை நீங்கள் அளிக்க முடியும். அதாவது மரியாயின் சேனைகளூடாக சிறுவர்களுக்கு முன்மாதிரியான பழக்கங்களை பழக்கி கொடுக்கின்றார்கள். அதாவது மரியாணை சேனை என்றவுடன் முதியவர்களுக்குத்தான் அந்த சபை உரியதாக இருக்கின்றது, அந்த குழுமம் உரியதாக இருக்கின்றது நாங்கள் நினைக்க கூடாது. ஆக மரியாயின் சேனை என்பது சிறுவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்துக் கொடுக்கின்ற ஒரு குழுவாக கூட இயங்குகின்றது. அது ஒரு சிறந்த பணியாக இருக்கின்றது. இரண்டாவதாக நற்செய்தியை எடுத்துச் சொல்லும் தூது பணியில் ஈடுபடுகின்றனர். இங்கு பங்குதாரராக இருக்கின்ற ஒவ்வொருவரும் நற்செய்தியை ஏனையவர்களுக்கு எடுத்துச் செல்லுகின்ற தூதுவர்களாக, ஆக கிறிஸ்துவின் சீடர்களாக பணியாற்றக்கூடிய பணிகள் இங்கு நடைபெறுகின்றது. மிகவும் பிரதான பணியாக மூன்றாவது பணியாக செபமாலையினூடாக மரியன்னை பக்தியை வளர்த்தலும் பரப்புதலும். ஆக பிள்ளையில் உங்களுக்கு தெரியும் செபமாலையை நாங்கள் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான செபமாலையை சொல்கின்றோம். அந்த செபமாலைகளுக்குள்ளேயே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரையிலான எல்லா வாழ்க்கையும் அதிலே உள்ளடங்கி இருக்கின்றது. ஆக நாங்கள் செபமாலையை நேர்த்தியாக முறையாக அந்த உரிய காலத்திலே நாங்கள் சொல்லும் போது இயேசுவனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லா வாழ்வியல் அனுபவங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த வாழ்வை நாங்கள் தமதாக்கிக் கொள்ள முடியும். இது ஒரு சிறந்த பணி. அடுத்தது மிக பிரதானமானதும் மிக விருப்பத்துக்குரிய ஒன்றானதுமான வீடு சந்திப்பு. எங்களுக்கு சரியான விருப்பம் நாங்கள் யாருடைய வீட்டுக்காவது சென்று அவர்களோடு செபம் செய்து அவர்களோடு பகிர்ந்து இவ்வாறான விடயங்கள் இன்று நிறையவே எங்கள் மத்தியிலிருந்து அருகி போய்விட்டிருக்கின்றது. ஆனால் மரியாயின் சேனையினுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால் வீடு சந்திப்பு தேவைகளை ஆராய்ந்து பார்க்கின்ற அந்த விடயம் மிகவும் அழகான ஒரு எல்லோராலும் விரும்பப்படுகின்ற ஒன்று. எங்களுடைய பிரச்சனைகளை அல்லது எங்களுடைய தேவைகளை எங்களுடைய உறவுகளோடு பகிர்ந்து அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அவர்களோடு இருக்கின்றதை பகிர்ந்து உண்ணும், பகிர்ந்து ஆன்மீக வாழ்வில் நடக்கும் அந்த ஒரு சிறந்த பணி இந்த மரியாயின் சேனையிலேயே இருக்கின்றதை நாங்கள் காணலாம். இதை நாங்கள் செயல்படுத்தும் போது இன்னும் அழகாக இருக்கும். ஆக அடுத்ததாக நாங்கள் ஏற்கனவே கூறியது போல ஆன்மீக இரக்கச் செயல்கள் உடல் சார்ந்த இரக்கச் செயல்கள் என்று படித்திருக்கின்றோம். இதனை நாங்கள் எவ்வாறு செய்வது? அப்படி நாங்கள் சந்தேகமாக அப்படி எங்களுக்கு நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு உதவ முடியாது, எங்களுக்கு உதவ முடிய சந்தர்ப்பம் இருந்தும் எங்களால் தனியே இயங்க முடியாது என்ற ஒரு உணர்வு இருக்குமாக இருந்தால் இதற்காக மரியாயின் சேனை குழுமத்தினர் முன்வந்து இருக்கின்றார்கள். அவர்கள் வைத்தியசாலைகளை தரிசிக்கின்றார்கள், நோயாளர்களை தரிசிக்கின்றார்கள். இவர்களோடு இணைந்து எங்களுடைய பணிகளை நாங்கள் செய்யலாம். ஆக இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் மரியாயின் சேனையின் குறிக்கோள் என்ன, அவர்களுடைய பணிகள் என்ன. குறிக்கோள் வேறு, பணிகள் வேறு. குறிக்கோள் எதற்காக மரியாயின் சேனை உருவாக்கப்பட்டது, பணிகள் என்பது அந்த சேனையின் அந்த குழுமத்திலே அவர்கள் செய்கின்ற வேலைகள், பணிகளைத்தான் நாங்கள் பணிகள் என்று சொல்கின்றோம். ஆக மறைப்பாடசாலையின் பணிகள் குறிக்கோள் பார்த்து விட்டோம், மரியாயின் சேனையின் பணிகள் குறிக்கோள் பார்த்து விட்டோம். மூன்றாவதாக இயேசுவின் திரு இருதய சபை. இது எல்லா பங்குகளிலும் சில பங்குகளிலே நாங்கள் சிறப்பாக நடக்கின்றதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதுவும் ஒரு முன்னேற்றகரமான ஒரு திரு அவையின் ஒரு குழுமமாக இருக்கின்றது, இயேசுவின் திரு இருதய சபை. இந்த திரு இருதய சபையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டும் அன்புக்கு பிரதி அன்பு காட்ட அவரால் நிறுவப்பட்டு தூய ஆவியின் பிரசன்னத்தில் தொடர்ந்து நிலவும் பெரியதொரு மாபெரும் அப்போஸ்தலிக்க சபை என்றுதான் நாங்கள் இதை சொல்ல வேண்டும். ஆக கிறிஸ்து எங்களுக்காக உயிரையே கொடுத்தார். உயிரை கொடுத்து அவருடைய அன்பை எங்களுக்கு காட்டிய அந்த இயேசு கிறிஸ்துவிற்கு எங்களுடைய பிரதி அன்பை காட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சபைதான் திரு இருதய சபை. இதனுடைய குறிக்கோள், ஒவ்வொரு சபையினுடைய குறிக்கோளையும் நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். இதனுடைய குறிக்கோள் என்னவென்றால் திரு இருதய பக்தியை மக்கள் மத்தியில் பரப்புவதற்காக அர்ப்பணத்துடன் செயற்படுது. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் திருதய சபையில இருக்கின்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், அதுல இருக்கின்ற அங்கத்துவர்களாக இருக்கட்டும், உண்மையாகவே பிறருக்கு சேவை செய்வதிலே அர்ப்பணிப்புடன் செயற்படுவார்கள். எந்த நேரம் என்றாலும் பரவாயில்லை, அவர்கள் ஏனையவர்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருப்பார்கள். இந்த அழகான ஒரு பண்பு இயேசுவின் திருதய சபையினுடைய குழுமத்திலே அங்கத்துவம் பெற்றவர்களிடம் காணப்படுகின்றது. அடுத்ததாக பங்கு பணிகளில் தம்மை அர்ப்பணிக்கும் ஒரு முன்னேற்றகரமான ஒரு பணி அவர்களிடம் இருக்கின்றது. பங்கு பணியிலே தங்களை நேரம் காலம் பார்க்காது பங்கு பணியிலே ஈடுபடுத்துவார்கள். இது ஒரு சிறந்த குறிக்கோள். அதனுடைய எதனுடைய குறிக்கோள், இயேசுவின் திரு இருதய சபையினுடைய குறிக்கோள். நாங்கள் எல்லா குழுமங்களையும் பார்த்திருக்கின்றோம், எல்லா குழுமத்தினுடைய குறிக்கோளை பார்க்கின்றோம், பணிகளை பார்க்கின்றோம். ஆக எல்லா விடயத்திலையும் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய அட்டவணையிலே அந்தந்த இடத்தினிலே இதனை நிரப்பிக்கொண்டு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவின், அதாவது இயேசுவின் திருதய சபையிலே இன்னொரு பிரதான குறிக்கோள் என்னவென்றால் சமுதாயத்தில் முன்மாதிரிகையான தூய்மையான வாழ்க்கை வாழுதல். வெறும் வாய் வார்த்தையில் மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்விலும் தூய்மைத்தனம், அதாவது பரிசுத்தத்தனத்தை அவர்கள் பின்பற்ற வேண்டும். இதன் அடுத்த குறிக்கோளாக அமைகின்றது. அடுத்ததாக இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளல் இயேசுவின் திரு இருதய சபையினுடைய மிக முக்கிய பணியாக அமைகின்றது. இறை வார்த்தையை ஏனையவர்களோடு பகிர்ந்து அதனை வாழுதல், இது இயேசு கிறிஸ்துவின் அந்த இயேசுவின் திரு இருதய சபையினுடைய குறிக்கோளாக அமைகின்றது. பிள்ளைகள், இதனுடைய பணிகளாக நாங்கள் பார்க்கும் போது இதனுடைய மிக விசேடத்தன்மை என்னவென்றால் மாதத்திற்கு ஒரு முறையாவது திருமணித்தியாலம் நடத்துதல். திருமணித்தியாலம் என்றால் பிள்ளை நீங்கள் சொல்லுவதை கேட்டிருப்பீர்கள், நீங்கள் அது திருமணித்தியாலம் செய்வதற்கு கஷ்டப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ஒரு நாளாவது, ஒரு நாளேனும் நீங்கள் திருமணித்தியாலத்திலே ஈடுபடுவீர்களாக இருந்தால் அதன் மூலமாக கிடைக்கின்ற அனுபவம் உங்களுக்கு பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். திருமணித்தியாலம் என்றால் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன என்று நாங்கள் ஏனைய பாடங்களிலே நாங்கள் கற்றிருக்கின்றோம். பிறிதொரு பாடத்திலே உங்களுக்கு அதனுடைய சிறப்பு தன்மையும் கூறப்பட்டிருக்கின்றது. திருமணித்தியாலத்தினுடைய வலிமை, அதாவது திருமணித்தியாலம் நாங்கள் அதிகாலையிலும் நாங்கள் சொல்கின்றோம் அல்லது மாலை வேளைகளிலே சொல்கின்றோம், அந்த திருமணித்தியாலத்திலே இருக்கின்ற அந்த உன்னத தன்மையை வாழ்வியலினூடாக நாங்கள் அனுபவிக்கும் போது அதனுடைய சிறப்பு எங்களுக்கு விசேடமாக தெரியும். ஆக திருமணித்தியாலத்தினுடைய பணிகளிலே முதலாவது பணியாக அமைகின்றது, கட்டாயமாக மாதத்திற்கு ஒரு முறையாவது, தினந்தோறும் அல்லாவிட்டாலும் வாரத்திற்கு ஒரு முறை அல்லாவிட்டாலும் மாதத்திற்கு ஒரு முறையாவது நாங்கள் திருமணித்தியாலம் நடத்த வேண்டும். இது அவர்களுடைய பணியாக இருக்கின்றது. அடுத்ததாக முதல் வெள்ளிக்கிழமைகளிலே, மாதத்திலே வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமைகளில் திருப்பலியில் பங்கு பற்றி திவ்ய நற்கருணையை உட்கொள்ளுதல். அதாவது வெள்ளிக்கிழமை என்பது எங்களுக்கு சிறப்பான ஒரு நாள். கிறிஸ்து ஆண்டவர் அன்றுதான் எங்களுடைய பாவங்களுக்காக மரித்த நாள். அந்த நாளை நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் கொண்டாடுவதோடு, அதாவது எங்களுடைய வாழ்விலே நினைப்பதோடு, அந்த அந்த இறப்பினூடாக எங்களுக்கு உயிர்ப்பு கிடைக்கின்றது என்பதை நாங்கள் நினைவிருத்துவதோடு, மாதத்திலே முதல் வெள்ளிக்கிழமை கட்டாயமாக திருப்பலியிலே பங்கு கொண்டு திவ்ய நற்கருணை பெறுவது ஒரு சிறந்த பணியாக உள்நோக்கப்படுகின்றது. அடுத்ததாக நற்கருணை திருவிழா, திருஹதயத்தின் பெருவிழா, கிறிஸ்து அரசர் பெருவிழா என்பனவற்றை இவர்கள் முன்னின்று நடத்துவார்கள். யாரு? கிறிஸ்து இயேசுவின், அதாவது திருஹதய சபையினுடைய அங்கத்தவர்கள் இதனை முன்னின்று நடத்துவார்கள். கிறிஸ்து இயேசுவினுடைய ஒவ்வொரு விழாக்களையும் சிறப்பாக நடத்தி முடிப்பார்கள். மாதத்தில் ஒரு முறையேனும் ஒப்புரவர் அடையாளத்தை பெறல், இவை இயேசுவின் திருஹதய சபையினுடைய மிக முக்கிய பணிகளாக அமைகின்றது. ஆக கத்தோலிக்க மறைப்பாடசாலை, மரியாயின் சேனை, இயேசுவின் திருஹதய சபை, மூன்று விதமான சபைகளை நாங்கள் பார்த்துவிட்டோம். நான்காவதாக இளம் கத்தோலிக்க மாணவர் இயக்கம், இளம் கத்தோலிக்க மாணவர் இயக்கம். இன்று பெரும்பாலான இடங்களில் இது நடைமுறையில் இருக்கின்றது. இதிலே நாங்கள் பங்கு பெற்றுவதற்கு இளைஞர்கள் சில இடங்களிலே தயங்குகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வேலைப்பளு கூட அதிகமாக இருக்கின்றது, அல்லது ஏனைய விடயங்களில் அவர்கள் தங்களுடைய நேரங்களை போக்குகின்றார்கள். ஆனால் கத்தோலிக்க மாணவர் இயக்கம் என்பது ஒரு பிரதான இடத்தை திரு அவைக்கு கொடுக்கின்றது. 13-19 இடைப்பட்ட வயதுடையவர்கள் தான் இந்த இளம் கத்தோலிக்க மாணவர் இயக்கத்திலே இயங்குபவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது உறுப்பினர்களாக இருக்கிறதற்கு தகுதி அவர்களுக்கு இருக்கின்ற வயதில்லை என்று பார்த்தால் 13-19 நாங்கள் அதை வைசிஎஸ் என்று அமைப்போம். இதிலே நாங்கள் 13-19 இடைப்பட்ட மாணவர்களாக இது இருக்கும் போது மாணவர்களுக்கான பிரச்சனைகளை, எதிர்பார்ப்புகள், அவர்களுடைய நெரிசல்கள் இவற்றை நாங்கள் முன்கொண்டு அதனை தீர்க்கும் முகமான பயிற்சி அறைகளை எல்லாம் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் இளம் கத்தோலிக்க மாணவர் இயக்கத்திலே. இது அதிமேன்மை தங்கிய லியோ ஜோசப் கர்தினால் கர்டைன் ஆண்டகையால் ஆரம்பிக்கப்பட்டது. ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் மரியாயின் சேனையா ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய ஆரம்பம், அதாவது ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆரம்பத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக இதனுடைய உலகம் முழுவதும் இந்த வைசிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற இளம் கத்தோலிக்க மாணவர் இயக்கம் பரவி இருக்கின்றது. எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 110 நாடுகளில் எத்தனை நாடுகளில், 110 நாடுகளில் இந்த அமைப்பு செயற்பட்டு வருகின்றது. சர்வதேச தலைமை பீடம் வந்து பிரான்சிலும், ஆசியாவுக்கான தலைமை பீடம் பிலிப்பைன்ஸிலும் உள்ளது. அப்ப எல்லா விடயங்களிலும் இது முன்னோக்கி காணப்படுகின்றது. நாங்கள் எல்லா விடயத்திலையும் குறிக்கோள் பார்க்கின்றோம், பணிகளையும் பார்க்கின்றோம். ஆக வைசிஎஸ் அதாவது இளம் கத்தோலிக்க மாணவர் இயக்கத்தினுடைய குறிக்கோள் என்னவென்று பார்த்தால் பிள்ளைகள் கிறிஸ்துவின் வாழ்வில் மிளிர்ந்த மதிப்பீடுகளையும் மனநிலையும் தமக்குள் வருது. அதாவது கிறிஸ்துவனுடைய வாழ்வு எப்படி இருந்தது, அவர் சின்ன வயதிலே, அவர் தன்னுடைய வயது இளம் வயதிலே எப்படி இருந்தார், அந்த வாழ்வின் மதிப்பீடுகள், அவருடைய பண்புகள், பழக்க வழக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா என்று தங்களை ஆராய்ந்து பார்க்கின்றத கூடியதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் தான் இங்கே காணப்படுகின்றது. அடுத்ததாக இரண்டாவது குறிக்கோளாக பார்க்கும் போது, மாணவர்களின் பிரச்சனைகள், கல்வியினால் கிடைக்கும் சாதகமான விளைவுகள் பற்றி உண்மை நிலையை ஆராய்ந்து அவர்களை நிறைவான வளர்ச்சிக்கு இட்டு செல்லுது. அதாவது மாணவர்கள் என்ற ரீதியிலே பிள்ளைகள் கிட்டத்தட்ட 13-19 வயது என்பது மிகவும் நெருக்கமான, மிகவும் பிரச்சனைக்குள்ளான ஒரு வயது. அந்த வயதிலே பிள்ளைகள் முகம் கொடுக்கின்ற, மாணவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வினை கொடுத்து அவர்கள் கல்வியினூடாகவும் வாழ்வினூடாகவும் முன்னோக்கி செல்வதற்கு இது உந்து சக்தியாக அமைவதற்காக தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இது பிரதான நோக்கம். அடுத்ததாக பணி அல்லது கீழ்ப்படிவு, பணிவு, நல்லுறவு, உண்மை, சமாதானம், சகோதரத்துவம், சமத்துவம், நீதி ஆகிய இவையெல்லாம் என்ன? நல்ல பண்புகள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பண்புகள். ஒருவனிடம் பணிவு இருக்க வேண்டும், நல்லுறவு என்ப இந்த பண்புகள் ஊடாக ஒருவன் சமூகத்திற்கு செல்ல வேண்டும். இவை மூன்றும் தான் இளம் கத்தோலிக்க மாணவர் இயக்கம் அதாவது வைசிஎஸ்னுடைய குறிக்கோளாக அமைகின்றது. உங்களிடம் வினாக்கள் வினவப்பட்டால், வைசிஎஸ்னுடைய குறிக்கோள் என்ன, அதனுடைய ஸ்தாபகர் யார், அதனுடைய வயதில்லை என்ன, எத்தனை நாடுகளில் இருக்கின்றது என்று உங்களையே நீங்கள் வினவி பார்த்து இந்த பாடத்தினூடாக நீங்கள் விடையளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்தது வைசிஎஸ் அமைப்பின் துணை குறிக்கோள்களும் நிறைய இருக்கின்றது பிள்ளைகள், அதனையும் நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். நாங்கள் ஐந்தாவது விடயமாக, முதலாவது கத்தோலிக்க மறைப்பாடசாலை, அடுத்ததாக மரியாயின் சேனை, மூன்றாவதாக இயேசுவின் திருஹிருதய சபை, நான்காவதாக இளம் கத்தோலிக்க மாணவர் இயக்கம். இதனை நீங்கள் மிக தெளிவாக நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். ஏனென்றால் அதனுடைய விடயங்கள் உங்களுடைய வயதிலையோடு ஒத்துப்போகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இதிலே நாங்கள் கத்தோலிக்க மாணவர் இயக்கத்தினுடைய நிறைய படிமுறைகளும் இங்கு இருக்கின்றது. கிட்டத்தட்ட 3 படிமுறைகளாக பிரித்திருக்கின்றார்கள். அதனையும் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக தூய வின்சென்டி போல் சபை, தூய வின்சென்டி போல் சபை. தூய வின்சென்டி போல் சபையும் எல்லா பங்குகளிலும் இருக்கின்றது. அதே நேரம் சிறப்பாக முன்னோக்கி நடத்துகின்றார்கள். மிகவும் அதாவது தூய வின்சென்டி போல் சபையினுடைய அந்த சபையினுடைய போக்கு எவ்வாறு இருக்குமாக இருந்தால், மிகவும் வறுமைப்பட்ட பங்கிலே, சமுதாயத்திலே மிகவும் வறுமைப்பட்ட அல்லது ஏழை எளியவர்கள், அனாதைகள் அல்லது ஏதாவது ஒரு அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், நோயாளிகள் அல்லது மாற்றுத்திறனாளிகள், வயோதிபர்கள், கை இவர்கள் எல்லாம் அதாவது கைவிடப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், இவர்களுக்கு உதவுவதுதான் தூய வின்சென்டி போலினுடைய பிரதான பணி. மிகவும் அழகான பணி பிள்ளைகள். ஏனென்றால் இந்த சபையிலே இயங்கி வேலை செய்கின்ற அல்லது இந்த சபையிலே பங்காளராக உறுப்பினர்களாக இருக்கின்றவர்கள் எந்நேரமும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்நேரமும் மற்றவர்களுக்கு, ஏனையவர்களுக்கு, வறுமைப்பட்டவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு உதவக்கூடிய மனநிலையிலே இருப்பார்கள். ஆக அன்பு காட்டும் சர்வதேச தொடர்புடைய ஒரு திட்டத்தை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இந்த சபையை அதாவது தூய வின்சென்டி போல் சபையை அருளாளர் அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட மிகவும் ஆசீர்வாதத்துக்குரிய ஃப்ரெட்ரிக் ஓசானம் என்பவர் தான் என்ன செய்கிறார், ஆரம்பிக்கின்றார். கிறிஸ்துவுக்கு பின், கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு பின் 1833 இந்த சபையை அவர் ஆரம்பிக்கின்றார். மிகவும் அழகான குட்டி திருச்சபையாக, குட்டி ஒரு சமூகமாக, சின்ன சபையாக ஆரம்பித்த இந்த சபை இன்று உலகெங்கும் பரவி தூய வின்சென்டி போல் சபை என்றாலே ஒரு மகிழ்ச்சிகரமான சபை என்ற அளவிற்கு இது முன்னோக்கி நடந்து கொண்டு இருக்கின்றது. இதனுடைய குறிக்கோள், இப்ப நாங்கள் ஒவ்வொரு சபையினுடைய, ஒவ்வொரு குழுமத்தினுடைய குறிக்கோளை பார்த்திருக்கின்றோம், பணிகளை பார்த்திருக்கின்றோம். ஆக தூய வின்சென்டி போலினுடைய இது கட்டாயம் பிள்ளையில் நீங்கள் மனதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். தூய வின்சென்டி போல் சபை எதற்காக இந்த சமூகத்தில் உருவாக்கப்பட்டது, அதனுடைய குறிக்கோள் என்ன என்றெல்லாம் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஏனென்றால் எதிர்பார்க்கை வினாக்களிலே இதுவும் ஒரு கேள்வியாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய தூய வின்சென்டி போல் சபையினுடைய குறிக்கோள் என்ன என்று பார்த்தால், இனம், மதம், சாதி, நிறம் அதாவது எந்தவித பேதங்கள் இல்ல, இனமா, எந்த இனத்தை சேர்ந்தவர்கள், எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த நாட்டை சார்ந்தவர்கள், இது எதுவுமே ஒருவருக்கு உதவி செய்வதற்கு தடையாக இருக்க போவதில்லை. இவற்றை தவிர்த்து அயலானுக்கு உதவும் இரக்கப்பணி மூலம் தனது கிறிஸ்தவ வாழ்வை வெளிப்படுத்துவதுதான் முதலாவது குறிக்கோள். அடுத்ததாக சமூக சேவையாக மட்டும் கருதாது. இதனை ஒரு சமூக சேவை, நான் ஒரு சமூக சேவை செய்து விட்டேன் என்று மட்டும் கருதாது. ஒரு இரக்க செயலாக, ஆன்மா சார்ந்த இரக்க செயலாக இருக்கலாம், உடல் சார்ந்த இரக்க செயலாக இருக்கலாம், ஒரு இரக்க செயலாகவும் இந்த செயலை நாங்கள், இந்த பணியை நாங்கள் தூய வின்சென்ட் டிபால் சபையினூடாக நாங்கள் செய்யலாம். ஆக தூய வின்சென்ட் டிபால் சபையினுடைய குறிக்கோள் என்னவென்று நாங்கள் பார்த்தால் இந்த விடயங்களை நீங்கள் கூறலாம் பிள்ளைகள். அடுத்ததாக பணிகள், எதனுடைய பணிகள்? தூய வின்சென்ட் டிபால் சபையினுடைய பணிகள். முதலாவது, துன்பப்படும் அல்லல்படும் மக்களுக்கு உதவி செய்தல், அடுத்தவர்களுக்கு உதவுதல், அடுத்தது தங்களுக்கு, அதாவது தங்களிடம் இருக்கின்ற திறமைகள் ஆற்றல்களை ஏனையவர்களுக்கு பயிற்றுவித்தல், அதாவது பகிர்ந்து கொள்ளல் என்றும் நாங்கள் கூறலாம். அடுத்தது, வயோதிப இல்லங்களை நடாத்துதல், பாலர் பாடசாலைகளை நடாத்துதல், சிகிச்சை முகாம்களை நடத்துதல், இவையெல்லாம் தூய வின்சென்ட் டிபால் சபையினுடைய முன்மாதிரிகையான பணிகளாக அமைகின்றது பிள்ளைகள். இதிலும் மிகவும் மிகவும் விருப்பமான அல்லது மிகவும் சுவாரஸ்யமான விடயம் என்னவென்று பார்த்தால் பிள்ளைகள், கட்டிலமை பருவத்தில் அங்கத்துவம் பெற்றுக் கொள்ளக்கூடிய சபைகளும் இயக்கங்களுமாக நாங்கள் பங்கிலே நிறைய குழுமங்களை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் உற்சாகமாக பங்கிலே வேலை செய்வார்கள். உதாரணமாக இளைஞர் ஒன்றியமாக இருக்கலாம், பாடகர் குழாமாக இருக்கலாம், கத்தோலிக்க மறைப்பாடசாலைகளாக இருக்கலாம். இவர்கள் எல்லோரும் ஒரு ஆரோக்கியமான ஒரு பங்கினை கட்டியெழுப்பதற்கு முன்னோக்கி வேலை செய்கின்றார்கள். ஆக கட்டிலமை பருவத்தில் அங்கத்துவம் பெற்றுக் கொள்ளக்கூடிய சபைகளும் இயக்கங்களும் யாவை அப்படி என்று கேட்கும் தருவாயில், ஆலயத்தில் உள்ள பாடகர் குழாமை நீங்கள் குறிப்பிடலாம், கத்தோலிக்க மறைப்பாடசாலையை குறிப்பிடலாம், இளம் கத்தோலிக்க மாணவர் இயக்கத்தை இவையெல்லாம் நாங்கள் இவ்வளவு நேரமும் படித்த விடயங்கள். கத்தோலிக்க இயக்கங்களையும் நாங்கள் குறிப்பிடலாம், சரியா? அடுத்ததாக நாங்கள் இவ்வளவு நேரமும், ஆக எங்களுக்கு பொழுது நாங்கள் கிட்டத்தட்ட நிறைய விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தரம் 11 பாடம் 17 பொதுநிலையர் மறைத்தூது பணி. பொதுநிலையினர் மறைத்தூது பணியிலே நாங்கள் நிறைய விடயங்களை பார்த்தோம். முதலாவது விடயமாக நாங்கள் கத்தோலிக்க மறைப்பாடசாலை என்றால் என்ன, அதனுடைய பணிகள் என்ன என்று பார்த்தோம். இளம் கத்தோலிக்க மாணவர் இயக்கம் என்றால் என்னென்று பார்த்தோம். இளையோர் மரியாயின் சேனை என்னவென்றால் என்று பார்த்தோம். அடுத்ததாக இயேசுவின் திருதய இருதய சபையை பற்றி பார்த்தோம். இறுதியாக புனித வின்சென்ட் டிபால் சபையினுடைய இயக்கத்தை பற்றி பார்த்தோம் பிள்ளைகள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விடயம் உங்களுக்கு கிடைத்திருக்கும். பொதுக்குருத்துவம் என்றால் என்ன, பொதுக்குருத்துவத்திலே எனக்குரிய கடமைகள் என்ன, பொதுக்குருத்துவத்திலே இருக்கின்ற குழுமங்கள் என்னென்ன குழுமங்கள் இருக்கின்றது. இங்கு நாங்கள் 5 விடயத்தை பார்த்தோம். இது தவிர ஏனைய விடயங்கள் இருக்கின்றதா என்று நீங்கள் தேடி அறிந்து பார்த்து கொள்ளலாம். இவ்வாறான விடயங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்வியலிலே நீங்கள் செயற்படுத்தியும் பார்க்கலாம். உங்களுடைய பங்கை உற்று நோக்கி பாருங்கள். உங்களுடைய பங்கிலே என்னென்ன குழுமங்கள் இருக்கின்றது, அவை எவ்வாறு இயங்குகின்றது, அவற்றிலே நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற பணிகள் என்ன, அல்லது அந்த குழுமங்களினூடாக சமூகம் பெற்றுக் கொள்கின்ற பணிகள் என்ன, சமூகம் அவர்களுக்கு ஆற்றுகின்ற கடமைகள் என்ன என்று நீங்கள் அதனை உங்கள் பங்கினூடாகவே அறிந்து கொள்ளலாம் பிள்ளை. சரி, இப்பொழுது நீங்கள் 106 பக்கம் இருக்கின்ற 2 வினாக்கள் இருக்கின்றது. இந்த 2 வினாக்களுமே உங்களுக்கு தேவையான பரீட்சைக்கு உதவக்கூடிய வினாக்கள் பிள்ளைகள். அந்த 2 வினாக்களையும் நீங்கள் தெளிவாக செய்து உங்களுடைய பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய பாடசாலையிலே பாட பொறுப்பாசிரியரிடம் கொடுத்து அவற்றை திருத்தி ஏனைய உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். சரி பிள்ளைகள், இவ்வளவு நேரமும் என்னோடு இணைந்து இந்த பாடத்தினை கற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒரு தெளிவினை ஏற்படுத்திக் கொள்வதற்கு என்னோடு இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய பாடத்தினூடாக உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.